ஆனிரவு படைத்தளம் வெற்றி கொள்ளப்பட்ட நாள் என்று 2000 ஆம் ஆண்டு இன்றைய நாள் ஆனிரவு பெரும் படைத்தளம் தமிழீழ விடுதலை புலிகளால் வெற்றி கொள்ளப்பட்டது. ஸ்ரீலங்கா அரச தரப்பால் மட்டுமன்றி உலக இராணுவ வல்லுநர்களாலும் வீழ்த்தப்பட முடியாத தளம் என்று கருதப்பட்டது ஆனிரவு இராணுவ படைத்தளம்.
ஓரங்கள் யாவும் ஈரங்களாகும் காரணம் புரியுமா? உப்பளக்காற்றே உப்பளக்காற்றே உனக்கு தெரியுமா? கண்ணின் ஓரங்கள் யாவும் ஈரங்களாகும் காரணம் புரியுமா?
அதே நேரம் அந்த தளம் தமிழ் விடுதலை புலிகளால் தாக்குதலுக்குள்ளாகும் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டே வந்தது. 1999 நடுப்பகுதியில் அப்போதைய இராணுவ பேச்சாளர் சரத் மனசிங்க புலிகள் ஆணரவை தாக்குவார்கள் என்பது நமக்கு தெரியும், நாங்கள் சகல ஆயத்தங்களோடு இருக்கிறோம் என்று ஒரு ஊடகத்துக்கு சொல்லியிருந்தார். ஆணரவு மீதான புலிகளின் தாக்குதல் எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்டாலும் அது வீழ்த்தப்பட முடியாத தளமாகவே கருதப்பட்டது. வெளிநாட்டு இராணுவ வல்லுநர்களும் அதை சொல்லியிருந்தார்கள். 1760 ஆம் ஆண்டளவில் ஒல்லாந்தரால் கட்டப்பட்ட ஒரு காவற்கோட்டை அதன் பின் ஆள் மாறி ஆள் மாறி இறுதியாக சிங்கள படையிடம் வந்து சேர்ந்த ஆனிரவு படைத்தளம். ஆனிரவு என்பதற்கான சரியான பெயர் காரணம் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு செல்லப்படும் யானைகள் இரவில் தங்க வைக்கப்படும் இடமாக அது இருந்ததாகவும் அதனால் தான் அந்த இடத்துக்கு இது காரண பெயர் என்று சொல்லப்படுகிறது. ஆனிரவு படைத்தளம் தமிழரின் வாழ்வில் நீங்காதபடி யாழ்ப்பாணத்திலிருந்து ஏனைய பகுதிகளுக்கு செல்ல இருந்த பாதைகள் இரண்டு, பூநகரி வழியான பாதை ஒன்று, ஆனிரவு வழியான பாதை மற்றொன்று. இவற்றிலே பூநகரி பாதை மன்னார் மாவட்டத்துக்கான போக்குவரத்துக்காக பயன்பட்டது. ஏனையவற்றுக்கு ஆனிரவு தான் ஒரே பாதை. அதில் இருந்த சிங்களப்படை முகாமில் சோதனைகள் நடக்கும். அங்கு நிற்பவர்களின் மனநிலையை பொறுத்து காரியங்கள் நடக்கும். அந்த கொளுத்தும் வெயிலில் செருப்பை தலையில் வைத்துக் கொண்டு நடக்கப்படுவார்கள். பலர் பிடிபட்டு காணாமல் போய்விட்டார்கள். அது ஒரு சித்திரவதை கூடமாகவும் இருந்தது. அந்த பாதையால் போய் வந்த தமிழர் பலருக்கு நடுக்கத்தை தரும் இடமாகத்தான் அந்த ஆனிரவு இருந்தது. ஈழப் போராட்டம் முனைப்பு பெற்ற பின் இந்த தளம் தன் கோரமுகத்தை அவ்வப்போது காட்டியது. சில முன்னேற்ற நடவடிக்கைகளின் மூலம் அந்த தளம் விரிவடைந்து பறித்தது. இந்த ஆனிரவு தளம் மீது விடுதலை பிரிவுகள் பலமுறை தாக்குதல் தொடுத்தார்கள். ஆனால் எல்லாம் கைகூடி வந்தது 2000 ஆம் ஆண்டில்
தான்.
தொண்ணூறாம் ஆண்டிலே 2ஆம் கட்டகளை போர் தொடங்கியதும் யாழ்ப்புடா நாட்டுக்கான வெளியுலக தொடர்புகள் முற்றாக துண்டிக்கப்பட்டன. இருந்த பாதைகளான ஆனிரவும் பூநகரியும் மூடப்பட்டன. கொம்படி உரியான் பாதை என சொல்லப்பட்ட ஒரு பாதை வழி இரத்தால் 5 மைல்கள் நீருக்குள்ளால் செல்லும் பாதை வழியே பயணம் செய்தார்கள் மக்கள்.
வந்தவன் போனவன் எங்களை வென்றவன் வாசல் மறித்தானடா, சொந்தங்களும் அதை தாங்கி இருந்தாரடா. அன்று வந்தவன் போனவன் எங்களை வென்றவன் வாசல் மறித்தானடா, எங்கள் தந்தைக்கு முந்திய சொந்தங்களும் அதை தாங்கி இருந்தாரடா.
உப்பு வட்டியையே பெரும்பகுதியாக கொண்ட இந்த தளம் மீது 1991 ஆம் ஆண்டு நடுப்பகுதியிலே ஆகாய கடல் வெளிச்சமர் என்று பெயரிட்டு பாரியதொரு தாக்குதலை தொடுத்தார்கள் விடுதலை புலிகள். முதலாவது தாக்குதலில் 1 மாதத்துக்கு மேலாக நடந்தது இந்த தாக்குதல். சில முகாம்கள் விடுதலை புலிகளிடம் விழுந்த போதும் ஆனிரவும் முற்றாக விழவில்லை. இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட போது அதை காக்க முகமாக கட்டைக்காடு வெற்றிலைக்கணி பகுதிகளில் பாரிய தரையிறக்கத்தை செய்தது சிங்களப்படை. அதன் மூலம் ஆனிரவை தக்க வைத்துக் கொண்டது. சிங்களப்படை. அந்த சமரில் விடுதலை புலிகள் கடுமையான உழைப்பை சந்தித்தார்கள். ஏறத்தால் 600 வரையான மாவீர்கள் வீச்சாவை தழுவிக்கொண்டார்கள். அந்த தாக்குதலின் பின் வெற்றிலக்கு அணை கட்டிக்காடு உட்பட்ட பெரும்பகுதியை கொண்டு அந்த படை தளம் விரிவுபடுத்தப்பட்டிருந்தது. மேலும் ஜக்கச்சுவரை முன்னேறி தன்னை விரித்துக் கொண்டது சிங்களப்படை. இதிலிருந்து ஜாழ்பழம் நோக்கி ஜாழ்தூவு என்ற பெயரில் முன்னேறிய நடவடிக்கையை முறியடித்தார்கள் விடுதலை புலிகள். கிளாலி கடல் வழிப்பாதை மீண்டும் மக்களுக்காக திறக்கப்பட்டது. கிளாலி கடலிலும் பல படுகொலைகளை செய்தது சிங்கள கடற்படை. ஜாழ்குடா நாடு முற்றாக இராணுவ வசம் வந்தபின் போராட்டம் வன்னியை மையமாக வைத்து நடத்தப்பட்டது. பரந்தன் கிளிநொச்சி என இடங்களை பிடித்தது சிங்களப்படை. ஆனேரவை மையமாக கொண்டு பெரியதொரு இராணுவ வலயத்தை ஏற்படுத்திக் கொண்டது. இந்த நிலையில் 1997 தை மாதம் அன்று ஆனேரவு மீது பாரியதொரு தாக்குதல் நடத்தப்பட்டது. 11 ஆட்லரிகள் அழிக்கப்பட்ட போதும் ஆனேரவு முற்றாக கைப்பற்றப்படாத நிலையில் தாக்குதல் அணிகள் திரும்பின. பின்னர் 1998 செப்டம்பர் 27 அன்று கிளிநொச்சி நகரை மீட்டெடுத்தார்கள் விடுதலை புலிகள். இந்த நிலையில் ஆனரவை கைப்பற்றும் காலம் வந்தது. ஆனரவின் மீதான தாக்குதல் நேரடியாக நடத்தப்பட்டது என்று அது பல படிமுறைகளின் நகர்களின் தொகுப்பு. 1999 டிசம்பர் ஆனரவு பிடிக்க தொடங்கப்பட்டதிலிருந்து 2000 ஏப்ரலில் இந்த இறுதி தாக்குதல் நடத்தப்படும் வரை 4 மாதங்களுக்கு மேலாக ஆனரவு மீது விடுதலை புலிகள் கைது.
நாளும் திரும்பியே வந்ததம்மா,
இப்போ ஊரில் புகுந்திடும் வீதியும் வந்தது, தேரில் ஏறிய வீதியுலா ஒத்த தேவி விழித்திருந்தாளடா, நாளும் எமக்கினி வெட்டி விழா, நாளும் எமக்கினி வெட்டி விழா.
சந்தோஷ மேகங்கள் வந்தாடும் நேரத்தில் செந்தூர பூமலை தூவியது,
சென்றார்கள் வென்றார்கள் என்றார்கள்.
பொய்யாதலைகள் 3 முதல் 2 கட்டங்களும் வன்னியின் தெற்கு மேற்கு பகுதிகளை மீட்டெடுத்தபின் ஆனேரவு மீதான கவனம் குவிந்தது. அடுத்தது ஆனேரவு தான் என்று எல்லோருக்குமே தெரியும். அந்த நம்பிக்கையான நிலையிலே 1999 டிசம்பர் அன்று கட்டைக்காடு வெற்றிலக்கணி தளங்கள் மீதான ஓயாதலைகள் 3 வட்ட தாக்குதல் தொடங்கப்பட்டது. இந்த பகுதி ஆனேரவிலிருந்து கிழக்கு பக்கமாக உள்ள கடற்கரை பகுதி. 1991 ஆனேரவு மேல் நடத்தப்பட்ட தாக்குதல். இராணுவத்தினர் தரையிறங்கம் செய்யப்பட்ட பகுதிதான் இது. அந்த தளங்கள் கைப்பற்றப்பட்டதைத் தொடர்ந்தும் கடற்கரை வழியாக சில இடங்களை கைப்பற்றிக் கொண்டார்கள் விடுதலை புலிகள். அப்போதை விட ஆனேரவு வீழ்ந்துவிடும் என்று சிங்களப்படை நம்பவில்லை. பின் கண்டி வீதியில் ஆனேரவுக்கு தென்புற பக்கமாக இருந்த பரந்தன் தளங்கள் மீது தாக்குதல் தொடக்கப்பட்டது. இது முக்கியமான ஒரு தாக்குதல். அதுவரை பெரும்பாலும் இரவு நேர தாக்குதல்களே நடத்தி வந்தார்கள் விடுதலை புலிகள். முதன் முதலில் பகலில் வலிந்த தாக்குதல் ஒன்றை செய்தார்கள் விடுதலை புலிகள். அதுவும் எதிரிக்கு தெரிவித்துவிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல். ஒரு நாள் மதியம் 2 பரந்தன் தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த தாக்குதலுக்கு முன் புலிகளின் தளபதி பிரிகேடியர் தீபன் அவர்கள் இராணுவத்தின் பரந்தன் கட்டளை தளபதியோடு வானொலி தொலைத்தொடர்பு வழி கதைத்த போது, முடிந்தால் தாக்குதல் நடத்தி பரந்தனை பிடியுங்கள் பார்ப்போம், எங்களை ஒட்டு சுட்டான் படை என்று நினைக்க வேண்டாம் என்று தீபனுக்கு சொன்னாராம் அந்த சிங்கள படை தளபதி. ஆனால் மதியம் தொடங்கப்பட்ட தாக்குதலில் பரந்தன் தளம் விடுதலை புலிகளிடம் வீழ்ந்தது. விடுதலை புலிகளின் கனரக ஆயுத வளத்தை எதிரிக்கு உணர்த்திய தாக்குதல் என்று அதை சொல்லலாம். வெற்றிலக்கணி கட்டைக்காடு பரந்தன் உள்ளிட்ட முக்கிய முன்னணி தளங்கள் வீழ்ந்த பின் கூட ஆனேரவின் பலத்தில் எல்லோருக்கும் நம்பிக்கை இருந்தது. பரந்தன் கைப்பற்றப்பட்டதால் ஆனேரவுக்கான குடிநீர் வளங்கள் வழிகளில் ஒன்று அடைபட்டது. சில நாட்கள் இந்த முன்னேற்றமும் களமனே இருந்தது. பின்பு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மாமனை தரையிறக்கம் விடுதலை புலிகளால் நடத்தப்பட்டது. தரையிறக்கப்பட்ட 1200 புலி வீரர்கள் ஆனேரவிலிருந்து ஜாழ்ப்பாண பக்கமாக 15 இருக்கும் இத்தாவில் என்ற இடத்தில் கண்டி வீதியை மறைத்து நிலையெடுத்தார்கள். ஆனேரவு பழைய ஆட்லரி தளத்தினுள் புகுந்த கரும்புலிகள் அணி அங்கிருந்த 11 ஆட்லரிகளை தகர்த்தது. அப்போதுதான் ஆனேரவு மீதான ஆபத்து கொஞ்சம் புலப்பட்டது. ஆனாலும் தரையிறங்கிய புலிகள் அணி எவ்வளவு காலம் தாக்கு பிடிப்பார்கள் என்று சொல்ல முடியாதில்லை. மிகச்சிறிய இடம், சுற்றி வருகிறத்தால் 40,000 சிங்களப்படை நிலை கொண்ட ஆனேரவு அச்சாழ்ப்பான படைநிலை. முழுப்பேரையும் துவம்சம் செய்வதென்று கங்கணம் கட்டி கொண்டு நிற்கும் சிங்கள படை மிக பெருமிடப்பில் அந்த நிலைகள் மீது எதிரி தாக்குதல் நடத்தினான். ஆனால் அவனால் அந்த இடத்தை கைப்பற்ற முடியவில்லை. இதற்கிடையில் கடல் வழி மட்டுமே இத்தாவிலோடு தொடர்பிருந்த நிலையிலே தாளையடி சம்பி என்பற்ற போன்ற முக்கிய கடற்கரை பகுதிகளை தாக்கி கைப்பற்றியதன் மூலம் நேரடி தொடர்பை இத்தாவில் அணியினரோடு ஏற்படுத்திக் கொண்டார்கள் புலிகள். 34 நாட்கள் வரை ஆனையளவுக்கான முதன்மை விநியோக பாதையை மறைத்து வைத்திருந்தார்கள் பிரிகேடியர் பால்ராஜ் தலைமையிலான அந்த அணியினர். இதுவரை ஆனையளவு மீது நேரடியாக எந்த தாக்குதலும் நடத்தப்படவில்லை. இவை ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க ஆனையளவு மீதான இறுதி தாக்குதலை தொடர்த்தார்கள் புலிகள். ஜக்கச்சி பகுதியை கைப்பற்றுவதன் மூலம் ஆனையளவை மிக நெருங்கியதோடு ஆனையளவு படையினருக்கான குடிநீர் விநியோகத்தையும் முற்றாக கட்டுப்படுத்தினர் புலிகள். ஜக்கச்சி முகாம் வீழ்ந்தவுடனே ஆனையளவை கைவிட்டு கூட தொடங்கியது சிங்கள படை. அவர்களுக்கு இருந்த ஒரே வழி கிளாலி கடற்கரை வழியாக தப்புவதே. தப்பியோடிய சிங்கள படையினரும் தாக்குதலுக்கு இலக்கானார்கள். அந்த பாதையில் வைத்து 152 mm ஆளவை பீரங்கி ஒன்று கைப்பற்றப்பட்டது. ஆனையளவு படைத்தளம் முழுமையாக புலிகளின் கட்டுப்பாட்டுக்குள் வீழ்ந்தது. 2001 ஏப்ரல் 22 இன்றைய நாள் அன்று கர்னல் பான் அவர்கள் ஆனிரவில் தமிழீழ தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார்.
தாயின் மணிக்கொடி வானில் பறந்தது ஆனை இரவினிலே, தாயின் மணிக்கொடி வானில் பறந்தது ஆனை இரவினிலே, எங்கள் வாசல் திறந்திட கால்கள் நடந்தது மான உணர்வினிலே, வாசல் திறந்திட கால்கள் நடந்தது மான உணர்வினிலே, உப்பு விளைந்திடும் பூமியடாயது அப்பனின் பூமியடா, உப்பு விளைந்திடும் பூமியடாயது அப்பனின் பூமியடா, இப்பிறப்பாயினும் எப்பிறப்பாயினும் எங்களின் பூமியடா, தாயின் மணிக்கொடி வானில் பறந்தது ஆனை இரவினிலே, எங்கள் வாசல் திறந்திட கால்கள் நடந்தது மான உணர்வினிலே.
மக்களுக்கு ஆனிரவு வீழ்ந்தது கனவு போலவே இருந்தது. ஆனையளவு முகாம் மீதான இறுதி தாக்குதல் வெகு சுலபமாக முடிவடைந்தது. புலிகள் தரப்பில் 34 போராளிகள் இயற்சாவை தழுவிக்கொண்டார்கள். ஆனால் அந்த தளத்தை கைப்பற்ற முற்றுகை நடத்தி செய்த சண்டைதான் நீண்டதும் கடினமானதும். ஆனையளவுக்கான விளப்போரில் ஏறத்தாழ 3000 புலிகள் களமாடி இயற்சாவை தழுவிக்கொண்டார்கள்.
ஆயிரம் ஆயிரம் வேங்கைகளை இதற்காகவே நாம் கொடுத்தோ, ஆயிரம் ஆயிரம் வேங்கைகளை இதற்காகவே நாம் கொடுத்தோ, இந்த சாவிலும் நோவிலும் தான் தளராமலே போரினை நாம் தொடர்ந்தோம், இந்த சாவிலும் நோவிலும் தான் தளராமலே போரினை நாம் தொடர்ந்தோம், புலி வீரத்தில் கண்டது இந்த வெற்றி பிரபாகரன் காலத்தில் வந்த வெற்றி, புலி வீரத்தில் கண்டது இந்த வெற்றி பிரபாகரன் காலத்தில் வந்த வெற்றி.
ஆனையளவின் வீழ்ச்சியை சிங்கள தரப்பால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கொல்லப்பட்ட சிங்கள படையின் சடலங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள மறுத்தது சிங்கள அரசு. வெளித்தோற்றத்துக்கு கீழ போராட்டத்தில் ஆனையளவு மீட்பு மிகப்பெரிய வெற்றியாக தோன்றியது. அவ்வளவுக்கு அந்த பெயர் மிக பிரசித்தம் பெற்றது. தேசிய தலைவரோடு பன்னாட்டு பத்திரிகையாளர் மாநாட்டில் வெற்றிகளில் எதை முதன்மைப்படுத்துகிறீர்கள் என்று கேட்டதற்கு பெரும்பாலானோர் எதிர்பார்த்த பதில் ஆனையளவு தான். ஆனால் வந்த பதில் ஜேசி குரு எதிர்ச்சமர். ஆனையளவு படைத்தளம் மீதான தாக்குதலிலும் அதன் துணை தாக்குதல்களிலும் மக்களின் பங்களிப்பு மிகப்பெரியதாக இருந்தது. குறிப்பாக இத்தாவில் போதியில் நடந்த சண்டையிலே எல்லைப்படையினராகும் மக்கள் கலந்து கொண்டு முழுமையான பங்களிப்பை செய்தார்கள். நிறைய பேர் களப்பலியானார்கள்.
மூன்று நூற்றாண்டுகளாகவே எங்களின் முற்றத்தை நாம் இழந்தோ, பகை மூச்சிலும் வீச்சிலும் தாய் நிலம் வாழவும் பேச்சிலந்தே இருந்தோ, பகை மூச்சிலும் வீச்சிலும் தாய் நிலம் வாழவும் பேச்சிலந்தே இருந்தோ, புலி வீரத்தில் கண்டது இந்த வெற்றி பிரபாகரன் காலத்தில் வந்த வெற்றி, புலி வீரத்தில் கண்டது இந்த வெற்றி பிரபாகரன் காலத்தில் வந்த வெற்றி.
தாயின் மணிக்கொடி வானில் பறந்தது ஆனை இரவினிலே, எங்கள் வாசல் திறந்திட கால்கள் நடந்தது மான உணர்வினிலே,
பா. இன்றைய நாளில் ஆனையரவு படைத்தளம் வெற்றி சமரிலே வீரகாவியமான மாவீர்களையும் நாட்டுப்பற்றாளர்களையும் எல்லைப்படை வீரர்களையும் நாங்கள் மனதிருத்தி தலைதாழ்த்திக் கொள்வோம்.
என்னை மறத்தோப்பு உம்மை எதிர்பார்த்து கண்ணீரெண்டும் நோக பூத்திருக்கும் பகைவென்று விடை கொண்டவர் ஆனை இரவெங்கும் புலி வீர கதை சொன்னவர் தடைவென்று மாவீரர் எனவானவர் நாளை தமிழீழம் வரும் என்று தென்னை மரத்தோப்பு உம்மை எதிர்பார்த்து கண்ணீரெண்டும் நோக பூத்திருக்கும் எங்கும் உங்களின் கூறுதி இந்த உப்பளக்காற்றினிலே உங்கள் சுருதி உப்பு தரவை எங்கும் உங்களின் கூறுதி இந்த உப்பளக்காற்றினிலே உங்கள் சுருதி எதிர்பார்த்து கண்ணீரண்டும் நோக பூத்திருக்கும் கல்லறை தனில் வந்து எம்மை நினைத்தோ கண்களின் நீர் வழியே உம்மை நினைத்தோம் உங்கள் கல்லறை தனில் வந்து எம்மை நினைத்தோ
இரண்டும் நோக பூத்திருக்கும் பகைவென்று பகைவென்று விடை கொண்டவர் ஆனை இரவென்றும் புலி வீர கதை சொன்னவர் தடைவென்று மாவீரர் எனவானவர் நாளை தமிழீழம் வரும் என்று சொல்கின்ற